ஹரி ஓம். இப்போ வந்து நாம் பஞ்சதசி ஆறாவது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து வித்யாரண்யர் வந்து பல தரிசனங்களை பற்றி நமக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா. அதில் முக்கியமான தரிசனம் வந்து யோக சாஸ்திரம். இப்போ யோகம் அப்படிங்கிறது இணைதல் என்று பொருள். யோகம் அப்படின்னா நானும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்லை, அந்த ஈஸ்வரனோட இரண்டரை கலப்பது தான் யோகம். யோகம் அப்படின்னா இணைதல் அப்படிங்கிற அடிப்படை அர்த்தத்தில் சொல்லப்படுது. இப்போ அந்த ஈஸ்வர நியதியை அந்தர்யாமி உபாசனையா பிருகதாரண்ய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு உபாசனை முறையாகவே உபநிடதங்கள் வந்து இதை தன்னுடைய மரபுகளிலே விரிவாக பேசுகிறது என்று பார்க்கிறோம். இப்போ அந்தர்யாமின்னா என்னன்னா, அந்தர் அப்படின்னா உள்ளே, நமக்குள்ளே இருந்து இயக்குகின்ற ஒரு சக்தி இருக்கு. அதை ஈஸ்வர சக்தி, இறை சக்தி, பராசக்தினால் நம்ம பல பேர்களில் அழைக்கிறோம். இப்போ எல்லா உடல்களுக்குள்ளும் உயிரா அதுதான் இருக்கு. எல்லா எண்ணங்களிலும், எல்லா உணர்வுகளிலும், எல்லா செயல்களிலும் நம்மால் அறிய முடியாமல் இருப்பினும் அந்த அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்ற சைத்தன்யம் தான் அந்தர்யாமி. அவன் உள்ளே இருக்கிறான், அவனை இந்த உடலும் மனமும் அறியாது, ஆனால் அவன் உடலையும் மனதையும் இயக்குகிறான் அப்படின்ட்டு உபநிடதம், பிருகதாரண்ய உபநிடதம் சொல்லுது. இப்போ இந்த அந்தர்யாமி உபாசனை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் யார் எப்படி உட்காந்துருக்கீங்களோ அப்படியே அமைதியான மனநிலைக்கு வாங்க. சோஃபாவில் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, பெட்டில் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, சேரில் உட்காந்துருந்தாலும் உங்களுடைய சௌகரியம் எப்படி அப்படி உட்காந்துருக்குங்க. ஆனால் அந்த உட்காந்துருக்கிற பொசிஷனில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அமைதியாக வரும், மனசு கொண்டு வரணும், அமைதியான நிலைப்பாட்டுக்கு வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த தியானம் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் அமைதியாக கவனிக்கணும். எல்லோரும் அமைதியாக கண்களை மூடிக்குங்க. இப்போ உங்கள் கண்களை மூடிக்கிட்டு இப்போ உங்கள் உடலை கவனிங்க, உங்களுடைய உடலையே நீங்கள் கவனிங்க, மனசுக்குள்ளேயே உங்கள் உடலை கவனிங்க. இப்போ இந்த உடலுக்குள்ள நிறைய இயக்கங்கள் இருக்குது. சுவாசம் போயிட்டு வந்துட்டுருக்கு, உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்கிட்டுருக்கு. இன்னும் நம்ம அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா ஒவ்வொரு செல்களுமே உள்ளே இயங்கிட்டுருக்கு, ஒவ்வொரு தனித்தனி செல்லும் உள்ளே இயங்கிட்டுருக்கு. அப்புறம் இருதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த உடலை வந்து நாம் இயக்குகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே கேளுங்க. இந்த உடலை வந்து நான் இயக்குறேன்னா, நான் நடக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன், நான் செய்கிறேன்னு சொல்கிற நம்முடைய அகங்காரம் தான் இந்த உடலை இயக்குதா அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு விசாரணை பண்ணி பாருங்களேன். ஒன்றும் நீங்கள் செய்கிறது கிடையாது. ஏன்னா நடக்கிறதா இருந்தாலும் அந்த சக்தி இருக்கணும், நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் அந்த சக்தி இருக்கணும், நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் அந்த உள்ளே இருக்கின்ற மகாசக்தி தான் இந்த உடலையும் மனதையும் இயக்குது. அவன்தான் அந்தர்யாமி, ஈஸ்வரன் அப்படின்னு இங்கே உபநிடதங்கள் சுட்டி காட்டுது. அப்போ நீங்கள் ஆழ்ந்து கவனித்து பாருங்களேன், உங்களுக்குள்ளே வந்து சுவாசம் போயிட்டு வந்துட்டுருக்கு, எண்ணங்கள் வந்து வந்து போகுது, புத்தியோ பல விஷயங்களை விசாரிக்குது. அப்படி இருக்கிற நான் வந்து இரவு நேரத்தில் ஓய்வு எடுப்பதற்காக தூங்கும்போது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனாலும் இந்த உடம்பு வந்து இயங்கிட்டே இருக்கு. இருதயம் பாட்டு இருதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கு, சுவாச காற்றானது மூக்கு வழியாக போய் போய் வந்துக்கிட்டு இருக்குது, சுவாசமும் நடக்குது. அப்போ இதையெல்லாம் இயக்குவது யார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்புனா, அவன்தான் அந்தர்யாமி. இப்ப நம்ம இடத்துல எழுகின்ற ஒரு எண்ணத்தை கவனிங்களேன். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கலாம், அந்த எண்ணத்தை அப்படியே கவனிங்க. அந்த எண்ணம் வருது போகுது, இன்னொரு புது எண்ணம் வருது. ஒரு எண்ணம் வருது போகுது, மற்றொரு எண்ணம் வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரோ, இவர் என்ன செஞ்சிட்டு இருப்பாரோ, நான் நேற்று அதை செய்யலாம்னு நினைச்சா மறந்துட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் வந்து வந்து போகுது இல்லையா. இப்ப இந்த எண்ணங்களை எல்லாம் அறிகின்ற அந்த சாட்சி யார்? இப்ப ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எழுந்திருக்குதுன்னா அந்த எண்ணத்தை கவனிக்கிறவன் யார்? யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இங்க எல்லாமே ஒரு நிகழ்வுல ஈஸ்வர நியதியில அழகா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்ப நீங்க எல்லோருமே அமைதியா அப்படியே கவனிங்க மனசுக்குள்ளேயே. இப்போ எனக்குள்ளே இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணங்களையும் புத்தியையும் சுவாசத்தையும் இயக்குகின்றவன் யாரா இருக்க முடியும்? அப்போ அது அந்த இறைவனே, அந்த ஈஸ்வரனே அப்படிங்கிறது புரிஞ்ச உடனே இப்ப நாம வந்து இங்க அந்த ஈஸ்வரன் இடத்துல நம்முடைய அகங்காரத்தை ஒப்படைக்கிறது தான் அந்தர்யாமி உபாசனையின் பேரு. அதாவது இந்த இடத்துல வந்து டுவாலிட்டி இருக்கும், ஆனா முதல்ல நம்ம டுவாலிட்டியில தான் ஒப்படைக்க முடியும். ஏன்னா நானுங்கிற ஈகோ தான் நம்மளை வந்து இறைவனிடமிருந்து பிரிச்சு வச்சிருக்கு. அப்ப நான் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு, ஈஸ்வரன் வேறு அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து நம்மளை என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் நான் செய்யறேங்கிற ஒரு தனித்துவ அபிமானத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கு. அப்ப இன்றைக்கு நாம அந்த அபிமானத்தை இழப்பதற்கான ஒரு அந்தர்யாமி உபாசனையில மானசீகமா உங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்குங்க, என் உள்ளே இருக்கின்ற அந்த அந்தர்யாமியாகிய இறைவனே, நீயே இந்த உடலையும் எனது எண்ணங்களையும் எனது புத்தியையும் இயக்குகின்றாய். நான் உன்னுடைய கருவி மாத்திரமே. இந்த உடலும் மனமும் நீ இயக்குகின்ற கருவி மாத்திரமே. இறைவா, ஈஸ்வரா, குருதேவா, இந்த உடல் மனம் உனக்கே உரித்தாகட்டும். உன்னுடைய செயல்களுக்காகவே இந்த உடலும் மனமும் உபயோகப்படட்டும். மானசீகமான பிரார்த்தனை ஈஸ்வரன் இடத்துல, அவங்கவுங்களுக்கு விருப்பமான பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. இந்த பிரார்த்தனை என்ன பண்ணோம்னா நம்முடைய அகங்காரத்தை அப்படியே மெல்லமா கரைச்சிடும். நம்மிடத்தில் இருக்கின்ற கோபம் அப்படியே குறையும். விருப்பு வெறுப்புகள் இருக்காது. எல்லா உடல்களிலும் இருக்கின்ற உயிர்களிடத்திலே கருணை வளரும். பொதுவா சொல்லணும்னா சமதரிசனம் உண்டாகும். அப்படியே அமைதியான மனநிலையில உட்கார்ந்துருங்க. இப்ப யாரும் எதையும் தேட வேண்டாம். அந்தர்யாமியோ நம்ம உடலுக்குள்ள இருக்கிற விஷயங்களையோ தேட வேண்டாம். எதையும் அவரிடத்திலே இனி கேட்க வேண்டாம். அவர் மாத்திரமே இருக்கிறார். அவருக்கான கருவிதான் இந்த உடலும் மனமும் என்பது போல அமைதியாக இருங்க. அந்த அமைதியிலே உங்கள் மனம் கரையட்டும். ஹரி ஓம். எல்லாரும் இயல்பு நிலைக்கு வந்துருங்க. ரிலாக்ஸ். இப்ப நம்ம வந்து இந்த அந்தர்யாமி உபாசனை வந்து பண்ணி பார்த்தோம். இப்ப நம்முடைய அகங்காரத்தை நம்ம ஒட்டுமொத்தமா ஈஸ்வரன் இடத்துல ஒப்படைக்கும் போது, இங்க நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அந்த அபிமானம் எல்லாம், அடையாளம் எல்லாம் நம்ம விட்டு நீங்கிடுது. அந்த நிலையில நமக்கு ஒரு அமைதியும் ஆனந்தமும் தானாவே வருது பாத்தீங்களா. இதைதான் நம்ம நடைமுறையில கொண்டு வரணும். அதாவது ஒவ்வொரு நிகழ்வும் அந்த நிகழ்வுல தானா நடக்குது, இங்க நான் எங்க செய்யறேன் அப்படிங்கிற புரிதல் நம்ம கிட்ட எப்போ ஆழமா மேலோங்குதோ, அப்போ இங்கே எல்லாமே ஈஸ்வர நிகழ்வு நடக்கிறத ஏற்றுக்க முடியும். அதையெல்லாம் அறியக்கூடிய ஒரு அறிவா, அந்த தூய உணர்வா, சாட்சியா அந்த பிரம்மம் மாத்திரமே இருந்துகிட்டு இருக்குங்கிறத அடுத்த படிநிலையில நம்ம உணரலாம். ஏன்னா ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள போனால் மட்டும்தான் அந்த இருப்புங்கிறது நமக்கு அனுபவமாகும். நான் இருக்கிறேனுங்கிற தன்னுணர்வு நமக்கு வந்து பேருணர்வு தன்மைக்கு விரியும். அதாவது இப்போ தனித்துவமான அகங்காரம் நானுங்கிற அபிமானம் போன உடனே இங்கு நானுங்கிற உண்மை அபிமானமான ஈஸ்வர அபிமானம் வந்துடும். அது ஒரு பேருணர்வு தன்மையாக மாறி எல்லாம் அறியும் அறிவாக நமக்குள்ளேயே பிரகாசிக்குதுங்கிற அந்த அற்புதமான ஒரு வழிமுறை வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்துடும். இப்போ அதுக்கு வந்து நான் வாரம் வாரம் ஒரு நாள் ஒரு பயிற்சி மாதிரி வைக்கலான் இருக்கேன். 52 வாரங்கள் நடக்கும் ஒரு வருஷம் அந்த பயிற்சி. அது பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிஷிகளினுடைய முக்கியமான உபதேச வழியில வரக்கூடிய ஒரு பயிற்சி. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான். அதனுடைய தலைப்பு வந்து சுய அறிவில் நிலை பெறுவது. நம்முடைய சுய அறிவில் நம்ம எப்படி நிலை பெறுவது அப்படிங்கிறதுக்கு 52 வாரங்களுக்கான அருமையான சில தலைப்புகள் எடுத்திருக்கோம். அதாவது ரிஷிகள் சொன்ன வார்த்தைகள், அதெல்லாம் வந்து மகா வாக்கியங்கள். 52 மகா வாக்கியங்களை நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அது 52 மகா வாக்கியங்களையும் நம்ம எடுத்து ஒவ்வொரு வாரத்தில் ஒரு வாக்கியத்தை எடுத்து அந்த வாரம் போகிற அதை அப்ளை பண்ணிடும். அடுத்த வாரம் இன்னொரு புது வாக்கியத்தை எடுத்துக்க போகிறோம், அதை நடைமுறைப்படுத்த போகிறோம். இப்படியே வந்து நம்ம 52 வாரமும் நம்ம ஒரு வருஷமும் இதை அப்படியே ப்ராக்டிஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த சுய அறிவில் அப்படியே நிற்க முடியும். அது வந்து கிராஜுவலாக நடக்கும். உடனே ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதத்தில் நடந்துடாது. அது மெல்லமாக நடக்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஈகோ நம்மக்கிட்ட இருந்து அழியணும் இல்லையா, அப்போ தான் அது சாத்தியமாகும். அப்போ அதுக்கான வாய்ப்பை வந்து ஈஸ்வர நிகழ்வை உருவாக்கவும் நினைக்கிறேன். அது எப்போ என்னங்கிறத நான் பின்னாடி தகவல் தரேன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கு பஞ்சதசி வகுப்புக்கு போகலாம். இப்போ இன்றைக்கு வந்து பஞ்சதசியினுடைய 6 அத்தியாயம் சித்திர தீபம் பார்க்குறோம். இப்போ இந்த சித்திர தீபத்தில் நம்ம கடந்த ஸ்லோகம் வந்து 104 பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே வித்யாரண்யர் கடைசியாக நமக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவங்களை முன்னிறுத்தி அவரவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்கள் இடத்துல புகுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்தாங்க. அதாவது இப்போ வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத நிறைய மதங்களும் தரிசனங்களும் நம்ம பாரத தேசத்தில் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எல்லா காலங்கள்லையும் இருக்கும். இந்த காலம் மட்டுமல்ல, எல்லா காலங்கள்லையும் நம்முடைய வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கும் நம்ம வந்து நம்முடைய பாரத தேசத்தில் நாம் வந்து பெரும்பாலும் பண்டைய ரிஷிகளுடைய பண்பாட்டின்படி வாழ விரும்புறதுனால நம்ம வேதங்களை அடிப்படையை வச்சு விசாரணை பண்ணி பார்க்குறோம். ஆனால் மற்ற ஐரோப்பிய நாடுகளில், மற்ற நாடுகளில் வேற வேற ஆட்கள் வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சொந்த கருத்துக்களை அவங்களா சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ அந்த மாதிரி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இப்போ ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இவங்கெல்லாம் என்னன்னா மனசை பற்றியும் பேசுவாங்க, நம்மளை பற்றியும் சொல்லி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வேத பிரமாணத்தை முன்னிறுத்த மாட்டாங்க. அவங்க கருத்தா அதை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம், அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், நமக்கு பிடிச்சிடும், அதுதான் அருமை அருமைன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க, ஆங்கிலேயர் நிறைய பேர் இருக்காங்க, ஆங்கில எழுத்தாளர்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்புறம் நம்முடைய பாரத தேசத்துலயும் அது மாதிரி ஜே கிருஷ்ணமூர்த்தியை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸும் இங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தனித்தனி ஆர்கனைசேஷன் வச்சுட்டு அங்க வந்து நாங்க மைண்டை வந்து பியூர் பண்ணி தரோம், நம்ம ஒரு இந்த தியானம் தரோம், அந்த அந்த பைய தியானம், அந்த தியானம் ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மார்க்கங்கள் நிறைய இருந்தாலும், இப்ப நாம வந்து எந்த பாதையில வரோம் அப்படின்னா அத்வைத வேதாந்தத்துல வரோம். ஏன்னா இப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும்ல என்ன பண்றோம், எப்படி நம்ம போறோம் அப்படின்னு ஒரு முறையா தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாரும் எல்லா பாதையும் பிடிக்கலாம், ஆனா கடைசியா முடிந்த முடிவு வந்து இந்த அத்வைதம் மட்டும்தான். இந்த பாதையில வந்தா மட்டும்தான் நம்ம வந்து சரியா தெளிவா பயணம் பண்ண முடியும், பிறவி சக்கரத்தை லகுவா கடக்க முடியும். இல்லைன்னா நம்ம மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்தை சுத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடும். வேற வேற பாதையில போனா அது நமக்கு புரியாது இல்லையா, திருப்பி திருப்பி உடம்பு எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். அப்ப இங்க வந்து ரிஷிகள் என்ன சொல்றாங்க, வித்யாரியர் முதல் கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு முரணா யாராவது கருத்து சொன்னா அதை ஏத்துக்காதீங்க அப்படிங்கிறாரு. அதாவது நேற்று நம்ம பார்த்த அந்த 104வது ஸ்லோகம் வெறும் தத்துவ வரலாற்றை மட்டும் பேசுவதில்லை, ஒரு சாஸ்திரம் கற்றுக்கொள்கின்ற மாணவனின் மனப்பக்குவத்தை அது மேம்படுத்துகிறது. வேதாந்தத்தின் மிகப்பெரிய தடையாக இருப்பது அறிவின்மை மட்டும் அல்ல, என்னுடைய கருத்தே சரி என்ற பிடிவாதமும் ஆகும். ஆகையால் வித்யாரண்யர் இங்கு நமக்கு ஒரு அறிவுரை வழங்குகிறார் என்று நம்ம பார்த்தோம். அந்த அறிவுரை என்ன சொன்னார் அப்படின்னா, சாஸ்திரத்தை அதாவது வேத சாஸ்திரத்தை உன் கருத்துக்கு கீழ்ப்படுத்தாதே. இதுதான் அவர் சொல்ற ஒரு முதல்லை, வேத சாஸ்திரத்தை உன்னுடைய கருத்துக்காக நீ அதை கீழ்ப்படுத்தாதே, உன் கருத்தை சாஸ்திரத்தின் ஒளியில் பரிசோதித்துப்பார். இதுதான் வித்யாரண்யர் நமக்கு சொல்ற அறிவுரை. அப்ப இந்த அறிவுரையை நம்ம மனசுல நல்லா பதியணும். ஏன் அப்படின்னா, இப்போ யாரா வேணா இருக்கட்டும், ஓஷோவா இருக்கட்டும், ஜேகேவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட மகான்கள் பல விஷயங்கள் நமக்கு இந்த சமுதாயத்துல கொடுத்துருக்கலாம், அவர்களுடைய கருத்து நமக்கு உயர்ந்ததாக கூட இருக்கலாம், ஆனா அந்த கருத்து நம்முடைய வேத சாஸ்திரத்தின் பிரமாணத்தோட ஒத்து வருதா அப்படின்னு நீங்க பார்க்காம அதை அப்படியே ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தடம் மாறி போறீங்கிறதுக்கு அடையாளம். இதை வந்து வித்யாரண்யர் அந்த காலத்திலே சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை முன்வைப்பாங்க, அதை அப்படியே நீங்க எடுத்துக்க கூடாது, அவர்கள் சொல்லுகின்ற கருத்து சாஸ்திரத்தின் ஒளியிலே ஒத்து வருகிறதா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். மேலும் அந்த சாஸ்திரத்தை அவர்களாகவே அவர்களுடைய கருத்துக்கு கீழ்ப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது. இது மாதிரி ஒரு விஷயத்தை வித்யாரண்யர் ஆழமா 104வது ஸ்லோகத்துல அறிவுறுத்தினார் என்று நேற்று நம்ம பார்த்தோம். அப்போ இந்த விஷயம் நமக்கு நல்ல மனநிலையில உருவானால்தான் நம்ம இனி வருகின்ற சித்திர தீப ஸ்லோகங்களில வித்யாரண்யர் நிறுவக்கூடிய அத்வைத சித்தாந்தத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அத்வைத சித்தாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவமே என்ன அப்படின்னா, இங்கு வேதம் தான் பிரமாணம், வேதத்துக்கு முரணாக யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம், வேதத்துக்கு முரணான விஷயங்கள் நம்ம உள்வாங்குவது கிடையாது, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அத்வைத வேதாந்தம் முழுக்க முழுக்க வேத பிரமாணத்தின் வெளிப்பாடு, அதனால அதை முன்னிறுத்துறார் வித்யாரண்யர் வந்து அதை அழகா முன்னிறுத்துறார். அப்ப இங்க சித்திர தீபம்ங்கிற இந்த அத்தியாயத்தினுடைய நுட்பமான ஒரு தத்துவ கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோக தரிசனத்திலே ஈஸ்வரன் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறார் என்பதை எடுத்துக்காட்டி, அத்வைத கண்ணோட்டத்தில் அவரை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அடித்தளம் அமைத்து கொடுத்தார். அப்ப இனி வருகின்ற ஸ்லோகத்துல அத்வைத ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறாருங்கிறத பார்க்கலாம். அது 105வது ஸ்லோகம். கிளேச கர்ம விபாகை ததாசை ஐரப்பிய சம்த யுகா பும் விக்ஷேஷோ பவேதிஷோ ஜீவ வத்சோ அப்பிய அசங்க சித்து. இதுல என்ன சொல்றாருன்னா, அவித்யை அஜ்ஞானம், கர்மம், கர்ம பலன், அவற்றின் வாசனைகள் ஆகியவற்றோடு எந்த சம்பந்தமும் இல்லாத விசேஷ புருஷனே ஈஸ்வரன் என்று கூறப்படுகிறார். இருப்பினும் ஜீவனைப் போலவே அவரும் பற்றற்ற தூய சைத்தன்ய ஸ்வரூபமே ஆவார் அப்படின்ட்டு இங்க இந்த ஸ்லோகத்துல 105வது ஸ்லோகத்துல விளக்குகிறார். அப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யோக தரிசனத்துல ஈஸ்வரன் இருக்கிறான் இல்லையா, ஈஸ்வரன் வந்து பிரகிருதியினுடைய நியாமகர்னு பார்த்தோம். அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கான அதிபதி தான் ஈஸ்வரன். அப்படி இருக்கிற அந்த அதிபதியான ஈஸ்வரன் வந்து ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் இருக்கிறான். அவனுக்கு பேர் வந்து அந்தர்யாமி. அப்போ அப்படிப்பட்ட ஈஸ்வரன் வந்து மூன்று குணங்களை கொண்டவன். அதாவது அந்த சத்திலிருந்து வெளிப்பட்ட சித்து பிரகாசத்துல அந்த குணபேதங்களில் பார்த்தீங்கன்னா, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவ குணம் என்ற மூன்று குணபேதங்களில் ஈஸ்வரன் இருக்கிறான். ஆனால் ஈஸ்வரனுடைய பிரதான குணம் வந்து சத்துவ குணம். ஆனால் அந்த ஈஸ்வரன் வந்து இந்த ஜீவர்கள்ங்கிற தனிப்பட்ட உடம்புக்குள்ள விவகாரத்துக்குள்ள வரும்போது ரஜோகுணம், தமோ குணம் என்ற குணபேதங்களுக்குள்ள வரான். அப்போ நாம் வந்து இப்போ நம்மை நாம் ஈஸ்வரன் புரிஞ்சிக்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஜீவிதமாக இருக்கு இல்லையா, நாம் நடத்துகிறோங்கிற நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அப்போ அது நம்முடைய கட்டுப்பாட்டில் எப்படி இருக்குன்னா, ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கை நகரும். சத்துவ குணம்ங்கிறது நம்ம இடத்துல ரொம்ப ரேராக தான் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம சத்துவ குணத்துக்கு எப்போ வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தியானம் பண்ணும்போது, ஜபம் பண்ணும்போதோ, அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சத்துவ குணத்துக்கு வருவோம். மற்ற நேரங்களில் பூரா நம்ம என்ன பண்ணுவோம், ரஜோ குணத்தில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதையாவது இழுத்து போட்டுக்கிட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருப்போம். இரவாயிட்டா நம்ம தூக்கம் வந்துடும், டயர்ட் ஆகிடுவோம், தூங்கிடுவோம். அப்போது தூங்கும்போது அது சத்துவ குணமானு கேட்டால் இல்லை, அது தமோ குணம். அப்போ தமோ குணத்துலையும் இருப்போம், ரஜோ குணத்துலையும் இருப்போம், ஆனால் சத்துவ குணத்துக்கு பெரும்பாலும் வரமாட்டோம். அந்த சத்துவ குணம் தான் ஈஸ்வரனுடைய பிரதான குணமாக இருக்கிறதுனால ஈஸ்வரன் எப்பவுமே சத்துவ குணத்தில் தான் இருக்கிறான். அப்போ நம்ம இதுவரைக்கும் யோக சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் ஒரு படி முன்னேறி ஈஸ்வரன் யார் என்பதை துல்லியமாக வரையறுத்து புரிந்து கொண்டோம். அவர் வந்து ஒரு புருஷன், விசேஷன், சாதாரண ஜீவர்களை போன்றவன் அல்ல அப்படின்னு பல வேறுபாடுகளை, சில தன்மைகளை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம். அப்போ ஈஸ்வரனை ஜீவனிடமிருந்து வேறுபடுத்துவது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, யோக சாஸ்திரம் நான்கு காரணங்களை முன்வைக்கிறது என்று இப்போ பார்க்குறோம். அது வந்து கிளேசம். கிளேசம் என்பது மனதின் அடிப்படை துன்பங்கள். அந்த கிளேசான்னா என்னன்னா, மனதின் அடிப்படை துன்பங்கள் என்னென்ன நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்ஞானம், மனசுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது, அறியாமை, ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு, அபினிவேசம், இவற்றால் ஜீவன் பாதிக்கப்படுகிறான். அந்த விருப்பு வெறுப்பு சொல்றோம், அஞ்ஞானம் என்று சொல்றோம், புரியாத வாழ்க்கை, அந்த மாதிரி நிலையில ஈஸ்வரன் கிடையவே கிடையாது. ஜீவர்கள் மட்டும்தான் இந்த கிளேசத்துல சிக்கிக்கிறான். அப்ப ஜீவன் இடத்துல கிளேசம் இருக்கு. ரெண்டாவது கர்மம் இருக்கு. கர்மம்னா என்ன, செயல். அதாவது ஈஸ்வரன் வந்து அந்த செயல் அவன் அபிமானிப்பது கிடையாது. ஈஸ்வரன் ஒரு செயலை செய்கிறான் அப்படின்னா அது நான் செய்கிறேங்கிற அபிமானம் அவன் இடத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஆற்றலாக அப்படியே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னுடைய ஆற்றல் அவன் ஒரு நாளும் அபிமானிச்சது கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா, ஜீவனாக வந்ததுனால இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த செயல் விளைவுகளால் பற்று வைப்போம். அதனால் நமக்கு பந்தம் உண்டாகுது. அப்போ ஈஸ்வரனுக்கு அந்த பந்தம் இல்லை, கர்மம் இல்லை. ஏனென்றால் அந்த ஈஸ்வரனுக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, ஒரு இலக்கும் கிடையாது அவனுக்கு. அடுத்தது விபாகா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. விபாகம்னா செயல் பலன், அந்த செயலின் மூலமாக நமக்கு கிடைத்த பலன். இப்ப ஜீவன் என்ன பண்றான், தன்னுடைய செயல்களின் பலனை அனுபவிக்கக்கூடியவன். ஈஸ்வரன் வந்து அந்த செயல் பலன்களை அனுபவிக்கின்ற கர்ம பலத்தை தருகின்ற கர்ம பல தாதா. ஈஸ்வரன் ஒரு நாளும் கர்மத்தை அனுபவிக்க மாட்டான். அப்போ அதே மாதிரி ஆசையா, ஆசையம் அப்படின்னா கர்மங்களால் நம்முடைய மனதிலே பதிந்திருக்கின்ற வாசனைகள் என்று சாஸ்திரம் சொல்லுது. வாசனைகள், சம்ஸ்காரங்கள் என்று சொல்றோம் இல்லையா, அதாவது நம்முடைய உள்பதிவுகள். அது நம்ம பல்வேறு பிறவிகளாக நம்ம இடத்துல அந்த வாசனைகளும் பூர்வ சம்ஸ்காரங்களும் உள்ள இருக்கும். அதனால ஜீவன் என்ன பண்றான், மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல சுத்துறான். ஆனால் ஈஸ்வரன் இடத்துல இந்த வாசனைகளோ சம்ஸ்காரங்களோ கிடையாது. அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது புருஷ விசேஷன் என்று ஈஸ்வரனை சாஸ்திரம் போற்றுகிறது. அப்போ புருஷ விசேஷன் அப்படின்னா ஒரு தத்துவ நுட்பம் அமைஞ்சிருக்கு. அது என்னன்னா, யோக சாஸ்திரத்தில் ஈஸ்வரன் வந்து ஒரு தனி இனத்தைச் சேர்ந்தவர் என்று கூறுவதில்லை. அவர் புருஷர்களில் ஒருவரே. ஆனால் அவருக்கு அவித்யை இல்லை, அஜ்ஞானம் இல்லை, கர்மம் இல்லை, பந்தம் இல்லை. எனவே விசேஷ புருஷன் என அழைக்கப்படுகிறார் என்று யோகசாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த யோகசாஸ்திரத்தினுடைய இந்த விசேஷ புருஷன் என்ற ஈஸ்வர தத்துவத்தை நம்முடைய அத்வைத வேதாந்தத்துல ஸ்ரீ வித்யாரண்யர் இந்த ஸ்லோகத்துல இரண்டாம் பாதியில விளக்குறார். ஜீவவத் சோ அப்ய அசங்க சித்து அப்படிங்கிற வார்த்தை போடுறார். இந்த ஒரு வரி என்ன சொல்லுதுன்னா, இந்த வித்யாரண்யர் அத்வைதத்தின் கதவை திறக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது எப்படி, யோகிகள்ல வந்து ஈஸ்வரனே விசேஷ புருஷன் என்று கூறினார்கள் யோகிகள். யாரு யோகிகள் என்றால், யோக சாஸ்திரத்தை கற்ற உணர்ந்த யோகிகள். ஆனால் அவரும் ஜீவனை போலவே அசங்க சித்து, அதாவது பற்றற்ற தூய அறிவாகவே இருக்கிறார். எதனோடும் சம்பந்தப்படாமல், அசங்கன் அப்படின்னா எதனோடும் சம்பந்தப்படுவதில்லை. சங்கமம் என்றால் இணைதல், அசங்கம் என்றால் எதோடும் தொடர்பு கொள்ளாதது, இணையாததுன்னு அர்த்தம். அசங்க சித் என்னால் அந்த அறிவு, அந்த தூய அறிவானது எதோடும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது என்று இந்த சூத்திரம் சொல்லுது இல்லையா, இந்த ஸ்லோகம் சொல்லுது இல்லையா. அப்ப இங்க ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சைத்தன்ய ஸ்வரூபத்தில வேறுபாடு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சைத்தன்யத்துல வேறுபாடு கிடையாது, உடல்ல தான் வேறுபாடு, மனசுல தான் வேறுபாடு. அப்ப நம்ம இதை உள்வாங்கினா இப்ப என்ன நமக்கு புரியணும், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் புரியணும். இப்ப ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் புரியறது தான் இங்க வேதம் என்ன சொல்லுது, தத்துவமசி அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்துல சொல்லும். இப்ப தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை வந்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொல்லலாம், ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லலாம். ஏங்க ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொல்றீங்க, அப்புறம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்றீங்க, ஈஸ்வரன் வேற பிரம்மம் வேறதானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது துவைதிகளுக்குத்தான் ஈஸ்வரன் வேற பிரம்மம் வேற, அத்வைதிகளுக்கு வந்து ஈஸ்வரனே தான் பிரம்மம், பிரம்மமே தான் ஈஸ்வரன். ஏன்னா இங்க வந்து ஈஸ்வரன்ங்கிறது பிரம்மத்தினுடைய ஒரு சக்தி தானே, அப்போ அந்த சக்தியை பிரம்மத்திடமிருந்து பிரிக்க முடியாது என்பது தானே அத்வைதத்தினுடைய கோட்பாடு. அப்போ அந்த நிலைப்பாட்டில் இங்க தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை வந்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தோட நீங்க இணைச்சாலும் நீங்க ஈஸ்வரன் தான், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தோடு இணைச்சாலும் நீங்க பிரம்மம் தான். ஆனா உண்மை என்ன, நீங்க ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துல இணைஞ்சிட்டாலே நான் ஈஸ்வரன்ங்கிற நிலைப்பாடு புரியும் போது ஈஸ்வரன் தான் பிரம்மமா இருக்கிறான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பிரம்மமே ஈஸ்வரனா இருக்குதுன்னு புரிஞ்சிடும். அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக் இல்லையா. அப்ப அதுதான் நாம் இங்க வந்து பரிணாமம் சொல்றோம், அடுத்த படி நிலைக்கு நம்ம உயர்வது. அப்ப இது வந்து மைண்டினுடைய அப்டேட்ல தான் நடக்கும். அது மைண்ட் ஆனது நமக்கு சாதாரண ஒரு தனி மனமா இருந்தா நடக்காது, அது காஸ்மிக் மைண்டா மாறணும், காஸ்மிக் இன்டலெக்டா புத்திசாலித்தனமா நம்ம விழிச்சுக்கணும், விவேகம் வேணும், விழிப்புணர்வு வேணும். அப்ப அந்த விழிப்புணர்வு தான் இங்க ஈஸ்வரன். இப்ப உங்க உடம்புல ஒவ்வொரு விஷயத்தையும் விழிப்புணர்வோட யாரு பாக்குறா, ஈஸ்வரன் தான் பாக்குறான். இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும்ல, உங்க உடம்புல வந்து முதுகுல ஒரு எறும்பு ஊறுதுன்னா உடனே விழிப்புணர்வோட அதை கவனிக்கிறீங்கல்ல, நீங்க வேற வேலைதான் செஞ்சிட்டு இருந்தீங்க, திடீர்னு முதுகுல ஏதோ ஊறுது அப்படின்ட்டு உங்களுக்கு டக்குன்னு ஒரு விழிப்புணர்வு வருது, அது என்னமோ ஊறுதுன்ட்டு உங்களை அது கவனிக்க வைக்குது பாருங்க. அப்ப அதை கவனிக்க வைக்கிறவன் யாரு, அவன் தான் ஈஸ்வரன். அப்ப உங்களை உடனே கவனிக்க வைக்கிறான். அந்த விழிப்புணர்வு தன்மை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு, நாம தான் அந்த விழிப்புணர்வு தன்மை மறந்துட்டு விவகாரத்துக்குள்ள மூழ்கிடுறோம். அப்ப அந்த விவகாரத்துக்குள்ள மூழ்கிறதுனால நம்ம என்ன ஆயிடுறோம், அதுல போய் சிக்கிக்கிறோம் இல்லையா. சினிமா பார்க்கும்போது நாம உட்காந்து இருக்கிறத மறந்துட்டு தானே சினிமாக்குள்ள போய் பூந்துக்கிறோம். அப்ப நம்ம விழிப்புணர்வு விட்டுட்டு தியேட்டருக்குள்ள போய் சினிமாவில நுழைஞ்சிட்டோம். அப்ப சினிமாவில மூழ்கும் போது நமக்கு வெளி உலகம் மறந்துடுது, நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க யாருன்னு கூட தெரியறதில்ல, அப்படியே சினிமாக்குள்ளேயே பூத்துட்டோம். அப்புறம் படம் விட்ட பிறகுதான் நம்ம பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு சரி வாங்க போகலான்ட்டு கூப்பிட்டு போகிறோம். அந்த அளவுக்கு வந்து அந்த மெய் மறந்து போயிட்டோன்னு சொல்றாங்க பாருங்க, மெய் மறந்து போறது. மெய் மறந்துன்னா என்ன, உடம்பே மறந்து போய் அப்படியே அதில் ஊடுருவிட்டோம், அந்த சினிமா தியேட்டருக்குள்ளேயே போயிட்டோம், படத்துக்குள்ளேயே போயிட்டோம். அது மாதிரி இங்கே உலகமும் அப்படி தான் நம்மளுக்கு ஒரு சினிமா படம் மாதிரி நம்மளை அதில் மாட்ட வச்சிடுது, அதில் போய் ஈடுபட வச்சிடுது. அப்போ நம்ம உண்மைத்தன்மையை நம்ம மறந்துட்டோம். அப்ப இந்த மறதியை வந்து யாராவது ஒருத்தர் எழுப்பிடணும் இல்ல, அதைதான் இங்க சாஸ்திரமும் சத்குருவும் செய்யறாங்க. இங்க அது வந்து என்ன பண்ணுதுன்னா சொல்லி கொடுக்குது, நீ வந்து மறந்துட்ட, நீ யாருன்னு மறந்துட்டப்பா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு தட்டி விடுறாங்க நம்மள. அப்ப நம்ம தான் தட்டி விட்டு எழுப்பின உடனே அப்படியே திடீர்னு விழிச்சுக்கிறோம், ஆமா ஆமா இப்பதான் நீங்க சொல்றது புரியுது அப்படிங்கிறோம். அப்ப அந்த விழிப்புணர்வுங்கிறது எப்போதும் இருக்கு. ஆனா அது தற்காலிகமாக தடுக்கப்படுவது காரணம் என்னன்னா, நம்முடைய மனசு வேற விவகாரத்துக்குள்ள போய் ஈர்த்து அதுல மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து வெளியே வர மாட்டேங்குது. அப்ப இந்த தனி மனம் அப்படி இருப்பதனால ஈஸ்வரனை தெரிஞ்சுக்க முடியாம இருக்கு. அந்த நிலை மாறணும் இல்லையா, அதுக்கு தான் நாம வந்து தனித்துவ அகங்காரத்தை விடணும். இங்க நாம ஒண்ணு செய்யறதுக்கு இல்லை அப்படின்ட்டு. அப்ப அந்த நிலை புரிஞ்சிட்டா நமக்கு சைத்தன்யத்துல வேறுபாடு இல்லை. ஈஸ்வரனும் ஒரே சைத்தன்யம் தான், ஜீவனும் ஒரே சைத்தன்யம் தான். அப்ப வேறுபாடு எங்க இருக்குதுன்னு நம்ம பார்த்தா உபாதியில தான் வேறுபாடு. உபாதின்னா என்ன, உடல்ல. இப்ப நமக்கு வந்து இந்த சின்ன உடல், நான் மனிதன் அப்படிங்கிறேன். ஈஸ்வரனுக்கு பெரிய உடல், அவன் பிரபஞ்சம் அப்படிங்கிறான். அப்போ அவன் ஏகப்பட்ட உடம்புல இருக்கிறவன் ஈஸ்வரனா, அவன் பிரபஞ்சமா இருக்கிறான். நாம ஒரு தனி உடம்பு வச்சுக்கிட்டு இது என்னுடைய உடம்புன்னு அபிமானிக்கிறோம். இப்போ பிரபஞ்சத்துல எப்படி கோளாறு கோடி சூரியன்கள், அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் மறைய மற்ற விண்மீன்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குதே. நம்ம கண்ணே தான் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்கள் ஒவ்வொரு விதமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பிரபஞ்சமே இந்த உடம்பு தான். இது வந்து ஒரு சின்ன பிரபஞ்சம், அது வந்து ஒரு பெரிய பிரபஞ்சம். அந்த பெரிய பிரபஞ்சத்தை ஈஸ்வரனா அவன் பார்க்கறான், இந்த சிறிய பிரபஞ்சத்தை நான் என்ற அபிமானத்துல நாம பார்க்கறோம். ஆனா இது நமக்கு புரியாம பார்த்துட்டு இருக்கோம், அவன் புரிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அதனால ஈஸ்வரன் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கான், நாம விழிப்புணர்வுல இல்லை. ஏன்னா நாம வந்து மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அபிமானத்துல நம்ம உடம்பையும் உலகத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இது அஜ்ஞானம், இது அவித்தை. அப்ப இந்த அவித்தை ஜீவன் இடத்துல இருக்கும், ஆனா ஈஸ்வரன் இடத்துல இருக்காதுங்கிறது தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். நாலு பிரச்சனைகள் பார்த்தோம் இல்ல, என்னென்ன பார்த்தோம், அவித்யா, அஸ்மிதா, ராகதேச, அபினிவேசம், இதெல்லாம் வந்து நம்ம ஜீவர்கள் இடத்துல இருக்கின்ற பிரச்சனை. அப்ப இங்க வித்யாரண்யர் என்ன இந்த இடத்துல புரிய வைக்கிறாருன்னா, சைத்தன்ய ஸ்வரூபத்துல வேறுபாடு கிடையாது. ஆகவே நீங்க அதை ஏற்கனவே நம்ம நிறைய ஓமானங்கள்ல புரிய வச்சிருக்கோம். ஒரு சூரியன் வந்து எப்படி நீர்நிலையில பிரதிபலிக்குதோ அந்த கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். அப்ப இங்க இந்த இருவருக்குமான அடிப்படை இயல்பு என்பது அசங்க சைத்தன்யம், அதான் அசங்க சித் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. அப்ப இந்த இடத்துல நாம வந்து என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகத்தின் மூலமா, இந்த 105வது ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு என்ன மாதிரி வாசனைகள் வெளிப்படுதுன்னு கவனிக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில தினசரி நம்ம வாழும்போது நம்முடைய தேவைகள் என்ன, நம்ம எதிர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய சம்ஸ்காரங்கள் பதிவுகள் வந்து எதன் பக்கமா ஈர்க்குது அப்படின்னு நீங்க கவனிச்சு கவனிச்சு ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு நீங்க செய்யறது சரியா தவறா அப்படின்னு உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ள சுயவிசாரம் பண்ற ஒரு நிலை எப்போ உங்களுக்கு உருவாகுதோ அப்போ வாசனைகள் வந்து உங்களுடைய மனசுல எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னு புரிய ஆரம்பிச்சு அவற்றையெல்லாம் அறிகின்ற அந்த சாட்சி சைத்தன்யம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த பரிமாணத்துக்குள்ளே போகிறதுக்கு அது கை கொடுக்கும். அதை தான் நான் வந்து அந்த விழிப்புணர்வு, தன்னுணர்வு, அப்புறம் நம்முடைய சாதாரண உணர்வு அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். அந்த உணர்வை வந்து நம்ம கவனிக்க தவறுறதுனால தான் நம்ம பேருணர்வு தன்மையான ஈஸ்வர நிலைக்குள்ளே போக முடிய மாட்டேங்குது. அப்போ நம்மிடத்துல இருக்கிற அந்த சாதாரணமான இந்த உணர்வு அப்படின்னு சொல்றோம், உணர்ச்சிகள்னு சொல்றோம், தன்னுணர்வுன்னு சொல்றோம், விழிப்புணர்வுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்க எப்படி கவனிக்கணும், நீங்க நிகழ்வுல தான் கவனிக்க முடியும், வேற எந்த சூழ்நிலையிலும் நீங்க விழிப்புணர்வை கவனிக்க முடியாது. அப்ப நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் நிகழ்வுலையே செய்யுங்க. நிகழ்வுலையே, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேனா, அப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேங்கிற நிகழ்வுல இருக்கணும். இங்க பேசிக்கிட்டு வேற எங்கேயோ சிந்தனை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, படிப்புலயே இருக்கணும். அந்த படிப்பை விட்டுட்டு வேற எங்கேயோ சிந்தனை இருக்கக்கூடாது. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களா, பாட்டு மட்டும் பாடணும், வேற ஏதாவது யோசனையில் இருக்கக்கூடாது. அப்ப ஒரு செயலை நீங்க அந்த நிகழ்வுல செஞ்சீங்கன்னா, சாப்பிடும்போது சாப்பிட்றது, தூங்கும்போது தூங்குறது, நடக்கும்போது நடக்கிறது, இப்படி நம்ம நிகழ்வுலையே இருந்தோம் அப்படின்னா எப்போதும் அந்த விழிப்புணர்வுலையே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அந்த விழிப்புணர்வு தன்மை தான் ஈஸ்வரன் நிலை. ஈஸ்வரன் எப்போதும் அந்த விழிப்புலையே இருந்துட்டு இருக்கான். அப்ப அந்த நிலை நமக்கு அறியப்பட்டா நம்ம இடத்துல இருக்கிற அஜ்ஞானங்கள் தானாவே குறைஞ்சிடும், தேவையற்ற வாசனைகள் வந்து நம்மளை தாக்காது. அப்போ இதை தான் நம்ம வந்து நடைமுறையில் கொண்டு வரணும். அப்போ நம்ம இடத்துலேயே ஒரு சில கேள்விகளை நம்ம எழுப்பி பார்க்கலாம். இப்படி நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணத்தை நான் அறிகிறேனா, அல்லது அந்த எண்ணங்களே நானா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சுய விசாரணமெல்லாம் பண்ணி ஆழமாக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சாட்சி சைதன்யத்தின் பற்றின்மை நமக்கு வெளிப்பட தொடங்கும் என்று வித்யாரண்யர் அறிவுறுத்துகிறார். அப்ப இந்த ஸ்லோகம் 105வது ஸ்லோகத்தினுடைய தத்துவ சுருக்கமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப யோக தரிசனம் வந்து ஈஸ்வரனை வந்து கிளேசம் கர்மம் கர்ம பலன் வாசனை ஆகியவற்றால் ஒருபோதும் பாதிக்கப்படாத புருஷ விசேஷன் என்று வரையறுக்கிறது. ஆனால் ஜீவன் வந்து இந்த நான்கு விஷயங்களால் கட்டுண்டவன், ஈஸ்வரனும் அவற்றுக்கு அப்பாற்பட்டவன். அதனால் அத்வைத பார்வையிலே ஜீவனும் ஈஸ்வரனும் இருவரின் உண்மையான ஸ்வரூபம் அசங்க சித்து, அதாவது பற்றற்ற தூய சைத்தன்யம். அப்ப வேறுபாடு என்பது அந்த சைத்தன்யத்திலே இல்லை, அந்த ஆத்மாவினிடத்திலே இல்லை, உபாதியில் மட்டுமே வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இத வந்து பதஞ்சலி யோக சூத்திரமும் ஒரு சூத்திரத்துல சொல்லுது, கிளேச கர்ம விபாக ஆசையை அபராமரு புருஷ விசேஷ ஈஸ்வரகா. அப்படின்னா என்ன? அவித்தை அஜ்ஞானம் முதலான கிளேசங்கள் கர்மங்கள் அவற்றின் பலன்கள் மற்றும் அவற்றால் உருவாகும் வாசனைகள் ஆகியவற்றால் ஒருபோதும் தீண்டப்படாத விசேஷ புருஷனே ஈஸ்வரன் அப்படின்னு இந்த சூத்திரமே இந்த ஸ்லோகத்தின் பின்னணியாகவே இருக்கிறது என்று வித்யாரண்யர் அதை மேற்கோள் காட்டி இறுதியில் அத்வைதத்தின் மைய கருத்தான அசங்க சித் என்ற உண்மையை நுட்பமாக நம்மிடத்திலே விளக்குகிறார் என்று அவர் பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக தரிசனத்தை மறுக்காமல் அதை அத்வைதத்தின் ஒளியில் மறுபொருள் ஆக்குவதில் தான் இருக்கிறது என்பதை வித்யாரண்யர் ஏற்றுக்கொள்கிறார். முதலில் யோகம் கூறும் ஈஸ்வர வரையறையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இறுதியில் ஒரு சொல் மட்டும் அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக படுகிறது. யோக சூத்திரத்திலே சொல்லப்பட்ட ஒரு சொல், அது என்னன்னா அசங்க சித்து, அதாவது அந்த அறிவும் எதனோடும் சங்கமிக்காதது அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை புரிய வைக்கிறாரு. அப்ப ஜீவனும் ஈஸ்வரனும் உண்மையில் வேறுபட்ட உபாதிகளாக இருப்பினும் சைத்தன்யம் ஒன்றே, அது இரண்டு சைத்தன்யம் என்று சொல்லிவிடக்கூடாது. ஒரே சைத்தன்யம் வெவ்வேறு உபாதிகளால் வேறுபட்டது போல தோன்றுகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இந்த நுட்பமான மாற்றம் தான் நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துல 106வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு தெரிய போகுது. ஸ்லோகம் 106. ததாவிப்பும் விசேஷத்வாத் கடத்தே அஸ்ய நியந்திருதா அவ்யவஸ்தௌ பந்த மோக்ஷா வாபதே தாம் இசான்யதா. இங்க என்ன சொல்றாருன்னா, இருப்பினும் அந்த விசேஷ புருஷனாக ஈஸ்வரனே இருப்பதால் பிரகிருதியையும் உலக ஒழுங்கையும் நியமிப்பவர் என்ற நிலை அவருக்கு மிகவும் பொருந்துகிறது. இல்லையென்றால் பந்தமும் மோட்சமும் ஒழுங்கற்றதாகி யாருக்கு எப்போது எவ்வாறு கிடைக்கும் என்பதில் குழப்பம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் நம்ம கர்மபல தாதான்னு சொல்கிறோம். இந்த கர்மபல தாதான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நடைமுறையில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய வேறுபாடுகளை பார்க்குறோம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது, என்னுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது, இன்னொருத்தருடைய வாழ்க்கை இன்னொரு விதமாக இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள், வாழ்க்கையில நமக்கு வருகின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கு எது காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் என்று மகான்கள் சொல்றாங்க. அப்போ வினைனா என்ன? கர்மா, அவரவர்கள் செயல் விளைவு. நான் ஒரு செயல் செஞ்சா அந்த செயலுக்கான பலாபலன்களை நான் தான் அனுபவிக்க முடியும். நீங்க ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அந்த செயலுக்கான பலாபலன்களை நீங்க தான் அனுபவிக்க முடியும், வேற யாரும் அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுதான் அவரவர் வினை வழி. அப்ப கர்மாங்கிற அடிப்படையில இங்க உங்களுக்கு நீங்க செய்யற செயலுக்கான பலாபலனை கொடுக்கணும், எனக்கு நான் செய்யற பலாபலனை கொடுக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் வேணும் இல்ல? இல்லைன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னு தெரியாது, நான் என்ன செய்யறேன்னு தெரியாது, நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு யாருன்னு இருக்க மாட்டாங்க. அப்ப அவரவர் இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு போலாம் இல்ல? அப்ப அவரவர் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போகும்போது அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்ன காரணம்ங்கிற ஒரு ஏக்கமும் வந்துடும் இல்ல? இப்போ ஒருத்தன் வந்து வறுமையில் இருக்கான், அவனுக்கு வந்து வசதிகளே வரவே இல்லை. அவன் வந்து இன்னொருத்தனை பார்த்து என்கிட்டே இருப்பான், அவன் பாரு காரில் போகிறான், அவன் பாரு வீடு கட்டியிருக்கான், அவன்கிட்ட பாரு நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டே உட்காந்துருப்பான். அப்போ அவன் வருத்தப்படுறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய இயலாமையா இல்லை என்ன காரணம்? இவன் வந்து காரு பங்களா வசதியோடு வாழ்றதுனா இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணல அப்படின்னு நம்ம பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா இங்கே விஷயம் என்ன? இதுக்கு பின்னாடி ஒரு கர்மபலதாதா இயக்கிக்கிட்டு இருக்கான். அவன்தான் அவரவர்களுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்குறான். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிடாது இல்லை? அப்போ வாழ்க்கையில் சில விஷயங்கள் சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. அப்போ ஏன் ஒரு சிலருக்கு கிடைக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நாம் செஞ்ச செயல் விளைவுகளுடைய பலாபலன்கள். அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுல தான் இங்க விசேஷத்தன்மை இருக்குது இல்லையா. அதை இங்க வந்து வித்யாரண் சுட்டி காட்டுறாரு. அதாவது பந்தமும் மோட்சமும். இப்ப மோட்சத்தை நோக்கி ஒருத்தன் போறான், அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். பந்தத்தை நோக்கி ஒருத்தன் போறான், அவனுக்கு பந்தத்தை கொடுக்கணும். அப்ப இது செய்யறதுக்கு ஒருத்தன் வேணும், இல்லைன்னா தாறுமாறா போயிடும். இப்போ மோட்சத்தை நோக்கி நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து விடுதலை வேணும், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், இது ஒரு மாயா, இதுல என்னத்தை கொண்டு போக போறேன், கடைசி காலத்துல நான் எதை எடுத்துட்டு போக முடியும், கூட எதுவுமே வராது இல்லையா, அதனால நான் இந்த உண்மையான விஷயத்த உணர்ந்து பாக்குறேன், இது ஒன்றும் இல்லை, இது ஒரு தோற்றம், இது ஒரு மாய அப்படின்னு நான் படிச்சு வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு மோட்சத்தின் மீது இச்சை கொண்ட ஒரு முமுட்சுவா வாழ விரும்புறேன் அப்படின்னா, அப்ப எனக்கு என்ன கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும்ல. மோட்சத்தை நோக்கி போறான் அப்படின்னா எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். ஆனா எனக்கு விடுதலை கொடுக்காம என்ன மேலும் பந்தத்திலேயே மாட்ட வச்சுக்கிட்டு இருந்தா, அப்ப நான் பந்தத்துல இருக்கிறனா விடுதலைக்கு போறேனாங்கிறத யார் கட்டுப்படுத்துவா, இதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல. அப்ப அது ஈஸ்வரன் நிகழ்வுல அவன் இருக்கிறான், அவன் தான் ஒரு ரிதமா இதை இயக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத இந்த உலக ஒழுங்கையும் பிரகிருதியையும் நியமிப்பவர் ஞாபகர், அவரே ஈஸ்வரன் அப்படின்ட்டு யோகசூத்திரம் யோகசாஸ்திரம் சொன்னதை வித்யாரண்யரும் ஏத்துக்கிட்டு அழகா நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல ததாபி அப்படின்னு ஒரு சொல் வருது. இந்த ஸ்லோகம் வந்து ததாபி அப்படின்னா இருப்பினும் அப்படிங்கிற ஒரு சொல் தொடங்குது இல்லையா. ஏன் அந்த சொல் தொடங்குறாங்கன்னா, இப்ப முந்தைய ஸ்லோகத்துல வித்யாரண்யர் என்ன சொன்னாரு, ஈஸ்வரனும் ஜீவனை போலவே அசங்க சித்து, சங்கமிக்காதவன், எதனோடும் தொடர்பு கொள்ளாதவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஈஸ்வரனும் ஜீவனும் இருவரும் சைத்தன்யம்னா அப்ப ஈஸ்வரனுக்கு ஏன் தனி அதிகாரம் இருக்கு, அந்த கேள்வி வந்து வரணும்ல. இப்ப ஈஸ்வரனும் ஜீவனும் ஒரே சைத்தன்யத்தின் வெளிப்பாடு தான், ஆனா உடல் தான் வேற வேற. அப்ப ஈஸ்வரன் வந்து ஜீவனை போலவே, அதாவது நாம்களும் அந்த ஈஸ்வரன் நிலைக்கு தான் இருக்கிறோம். அப்ப நாமளும் அந்த அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்கிறத உணர்ந்துட்டா எதோடும் தொடர்பு கொள்ளாத மோட்சத்துக்கு நம்ம போக முடியும். நாம அஜ்ஞானத்துல வாழ்ந்தா பந்தத்துல மாட்டிக்கிட்டு அல்லல் படவும் முடியும். அப்ப இந்த கேள்விக்கு யோகிகள் என்ன மாதிரி பதில் சொல்றாங்க அப்படின்னா, புருஷ விசேஷன் என்பதன் விளைவு யோக சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, ஈஸ்வரன் வந்து ஒரு சாதாரண ஜீவன் மாதிரி பார்க்க கூடாது. ஏன்னா அவர் வந்து அஜ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு, கர்மத்துக்கு உட்படாதவரா இருக்காரு, அவரிடத்துல எந்த வாசனைகளும் இல்லை, அதனால அவர் உலக ஒழுங்கை நியமிக்க அதிபதியாக இருக்கிறார், அவரால் தான் அதிபதியாக இருக்க முடியும். ஆனா புருஷ விசேஷத்துவாத் நியந்திருத்தா அப்படிங்கிற வார்த்தையில என்ன பொருள் வருதுன்னா, நியமிப்பது அப்படிங்கிறது மனிதர்களைப் போல கட்டளையிடுவதாக பார்க்க கூடாது, அந்த கர்ம விதி தவறாமல் செயல்படுவதற்காகவும் காரணக்காரிய ஒழுங்கு குலையாமல் இருப்பதற்காகவும் பிரபஞ்சத்தின் நியதி மாறாமல் இருப்பதற்காகவும் இங்க நியாமகராகிய ஈஸ்வரனுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. அது எப்படி நடக்குது, இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதையானது முளைத்து விருட்சமாக மாறுகிறது, கண்ணுக்கே தெரியாத ஒரு சிறிய விதையானது ஒரு மிகப்பெரிய மரமாக மாறுகிறது, நீர் வந்து ஓடுகிறது, அக்னி வந்து சுடுகிறது. அப்ப இதெல்லாம் நிகழ்வுல அழகா இயற்கையினுடைய ரித்தம்ல அந்த வேலையை அது சரியா செய்தே, எதுவும் மாத்தி செய்யறது இல்லையே. இப்ப வெப்பத்தை கொடுக்கின்ற அந்த அக்னியானது குளிர்ச்சியா நான் மாறிக்கிறேன், எனக்கு போர் அடிக்குது, எத்தனை நாள் தான் நான் சூடாவே இருக்கட்டும், போங்க நான் கொஞ்சம் மாறலான் இருக்கேன் அப்படின்ட்டு அது குளிர்ச்சியா மாறிடுமா, ஒரு நாளும் மாறாது. அப்ப நீர் வந்து நான் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கணுமா, நான் சில்லுன்னே இருக்கணுமா, நானும் ஏதாவது மாற்றம் அடைகிறேன் அப்படின்னு அது ஏதாவது ஒரு மாற்றத்தை உட்படுத்துமானா, அப்படி உட்படுத்த முடியாது. அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கையினுடைய நியதியில எல்லாமே அது அதனுடைய நியதிக்குள்ள அழகா வாழுது, அதுதான் ரித்தம். அப்ப இந்த அனைத்தும் ஒரு நியதியுடன் நடைபெறுகின்றன, அந்த நியதியின் ஆதாரமாக யோக சாஸ்திரம் ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்கிறது என்று இங்க வித்யாரியினர் அழகா புரிய வைக்கிறார். அப்போ அவ்யய வஸ்தவ் பந்த மோக்ஷவ் அப்படிங்கிற ஒரு வரி வருது இல்லையா, அந்த வரி என்ன சொல்லுதுன்னா, யோகிகள் சொல்கிறார்கள், ஈஸ்வரன் மட்டும் இல்லை என்றால் பந்தமும் மோட்சமும் ஒழுங்கற்றதாக ஆகிவிடும் அப்படிங்கிறத யோக சாஸ்திரத்துல ரிஷிகள் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, இல்லைன்னா யாருக்கு மோட்சம் கொடுக்கறது, யாருக்கு பந்தத்தை கொடுக்கறது. இப்ப ஒருத்தன் வந்து உலக விவகாரத்துல பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பான், பணம் பணம்ட்டு அவன் ஓடுவான், அவன் வந்து ஈஸ்வரா எனக்கு இன்னைக்கு போனா பிசினஸ் நல்லா நடக்கணும், எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம், அவனுக்கு லாபத்தை கொடுக்கணும். இன்னொருத்தன் எனக்கு ஈஸ்வரா பணமெல்லாம் வேண்டாம், நீ தான் வேணும் எனக்கு, இது உன்கிட்ட கொண்டு வந்து என்னை சேர்த்திக்கோ, எனக்கு இந்த உலகத்துல இருந்து விடுதலை கொடுத்துரு, எனக்கு போதும் இந்த பிறவி சக்கரத்துல நான் சுத்துனது போதும், இந்த மாய உலகில் என்னை வச்சு நீ இது வரைக்கும் விளையாடினது போதும், என்னை விட்டுட்டு என்னை உன்னோட சேர்த்திக்கோ அப்படின்னு ஒருத்தன் இங்கே ஈஸ்வரன் கிட்ட முறையிடுறான். இவனுக்கு வந்து மோட்சம், அவனுக்கு வந்து பந்தம். அப்போ ஈஸ்வரன் இந்த ரெண்டு விஷயத்தையும் சரியா செய்யணும் இல்லை, மாற்றி செஞ்சுட்டா என்ன ஆகிடும், அவன் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறான், நீ வாப்பா ஈஸ்வரன் கிட்ட ஐக்கியம் ஆகிடும், நீ அவனை கூப்பிட்டுக்கிட்ட நீ வந்து ஐக்கியமாகாத, நீ போய் சொத்து சுகத்தை சேர்த்திக்கிட்டு சந்தோஷம் ஆளுன்னு மாற்றி விட்டான்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி ஆகாம அவரவர்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை இல்லையா, அவரவருடைய எண்ணம் போல வாழ்க்கை, விருப்பம் போல வாழ்க்கை, மனம் போல வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் ஈஸ்வர நியதி. அதுதான் நான் உங்களுக்கு சூட்சமா பரிபாஷையில மகான்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். அதாவது உங்க எண்ணம் தான், உங்க மனசு தான் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அது ஈஸ்வர நியதிக்குள்ள வரும்போது உங்களுக்கு தேவையானதெல்லாம் கற்பக விருட்சமா கொடுக்கும். ஆனா நீங்க சாதாரண மனிதனா ஆசைப்பட்டு கேட்டாலும் கொடுக்கும். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, அதாவது மனிதன்னா ஜீவிதத்துல நீங்க வாழ்றப்போ எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நன்மை வருமா தீமை வருமானு தெரியாதுல்ல. நீங்க பாட்டு யதார்த்தமா கேட்டு அதனால சில சங்கடங்களையும் சந்திக்கலாம். அதுவே நீங்க ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள வந்து ஈஸ்வர நியதியில நீங்க உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாங்கிற அந்த விழிப்புணர்வோட கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையா என்ன தேவைங்கிறது உங்களுக்கு அப்பதான் புரியும். அப்போ உங்களுக்கு இது வேணும் அது வேணுங்கிற ஆசை இருக்காதுல்ல. உண்மையான விழிப்புணர்வுக்குள்ள வந்துட்டீங்கன்னா மற்ற மனிதன் மாதிரி சராசரி ஆசைகள் நமக்கு வராது. அதுதான் ஈஸ்வர நிகழ்வு. ஈஸ்வர நிகழ்வுல போற மகான்களும் ஞானிகளும் அந்த அற்ப விஷயங்களுக்கு ஆசை வைக்க மாட்டாங்க, அழியக்கூடிய பொருட்கள் மேல பற்று வைக்க மாட்டாங்க. அப்படி பற்று வைக்காததுனால தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பற்று வைக்கிறவனுக்கு அவன் தேடுற வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஆசையின் அடிப்படையில் அவனுக்கு சில விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அவன் அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பான், அதை துரத்திக்கிட்டே இருப்பான், அதை துரத்துறதுனால பிறவி சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒருத்தர் போதும்ப்பா எனக்கு இறைவன் மட்டும்தான் வேணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு நிறைவாயிட்டான் பாருங்க, அவனுக்கு எல்லாமே கொடுத்துரும். அதுதான் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நான் உங்களுக்கு பல முறை சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனா பொன் செய்யறதுன்னா என்ன, தங்கத்தை செய்யறது தானே, திருப்பி தங்கத்துக்கே வந்துட்டேன். அதனால பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறது மனசுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க மனசு மட்டும் தூய்மை ஆயிட்டா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துரும். ஆனா அழுக்கு பிடிச்ச மனசுல நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் வராது. ஏன்னா அது ஆசையினால இருக்கிற மனசு. அந்த மனசுல நீங்க அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டா அதனால விபரீதமான முடிவுகளை தான் அது எடுக்கும். அது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமான்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா உங்களுக்கு நல்லதா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு உங்களை வந்து மிகப்பெரிய சிக்கல்ல கூட மாட்டி வச்சிடும். அப்ப இதுல தான் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள வித்தியாசம். அதை நான் சொல்றேன். இப்ப நான் எதுக்காக இதை இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வித்தியாசம் யார் வழங்குகிறார்கள் என்றால், ஈஸ்வரன் தன்னுடைய கர்ம பலத்தை வழங்குகிறார், யார் தகுதியானவரோ அவருக்கு ஞானம் கிடைக்கும்படி அருள் செய்கிறார், யார் தர்மத்தை பாதுகாக்கிறார் அவற்றுக்கு ஈஸ்வரன் என்ற ஒரு ஞாபகர், அவர் இருந்தால் மட்டும்தான் இங்க தர்மம் எப்பயுமே இருக்கும், இல்லைன்னா அதர்மம் தலை தூக்கிடும். அப்ப இங்க பிரபஞ்ச ஒழுங்கு தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இங்க நியதி மாறாம இந்த பிரபஞ்சம் இயங்குது இல்லையா, அது வந்து யாரால நடக்குது அப்படின்னா ஈஸ்வரனால நடக்குது அப்படிங்கிறத நம்முடைய யோக சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதை வந்து அத்வைதம் மறுக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இல்லை, அத்வைதம் இதை அப்படியே ஏற்றிக்கொள்கிறது. வித்யாரண்யர் இதை அப்படியே ஏத்துக்கிறார். ஆனா அத்வைதம் எந்த இடத்துல ஏத்துக்குது அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரனை ஞாபகராக ஏற்றுக்கொள்வது முற்றிலும் சரியானதுதான். ஏனென்றால் உலகம் கர்மம் ஜீவன் ஆகியவைகள் அனுபவத்தில் இருக்கின்றன, அதனால் அவற்றின் ஒழுங்கிற்கு ஈஸ்வரன் அவசியம். ஆனால் அது வியாபகாரிக சத்தியத்திலே தேவை. அதே சமயம் நான் இந்த உலகம் என்பது விசாரித்து விவேகத்தினாலே தோற்றம் என்பதை உணர்ந்த மறுவினாடி பாரமார்த்திக சத்தியத்திலே அந்த ஈஸ்வரனையும் கடந்த பிரம்மானந்த நிலையில் இங்கு உலகம் தோற்றம் மாத்திரமே. அதையும் இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அத்வைதம் வந்து அடுத்தபடி மேலே போகுது. அதாவது யோக சாஸ்திரம் வந்து ஈஸ்வரனோட நிறுத்திக்குது, அத்வைதம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஈஸ்வரனையும் கடந்த அந்த பிரம்மத்தை காட்டி கொடுக்குது. அதாவது ஈஸ்வரன்ங்கிறது பிரம்மத்தினுடைய சக்தின்னு சொல்லி அங்கேயே நம்ம சிக்கிக்க கூடாது, அது வியாபகாரிக சத்தியத்துல நீங்க ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களை. பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ள நீங்க வந்த பிறகு நீங்க வேற கிடையாது, பிரம்மம் வேற கிடையாது, ஈஸ்வரனே உங்களுக்குள்ளதான் இருக்கிறான். அப்ப ஈஸ்வரனே உங்களுடைய சக்தி தான் அப்படின்னு அப்ப புரிஞ்சிடும். அப்ப அது இன்னும் கொஞ்சம் உயர் பரிமாண நிலை அல்லவா? அந்த உயர் பரிமாண நிலையை நாம அனுபவமாக்கணும். அதுதான் இங்க வேதம் முக்கியத்துவம் பண்ணி கொண்டு வருது. ஆனா அதை எடுத்த உடனே நம்ம மனசு ஏத்துக்கிறது இல்லையா? எடுத்த உடனே நீ தான் பிரம்மம்னு சொன்னா அது எப்படிங்க நான் பிரம்மம்னு கேள்வி கேட்கிற மனசுக்கு புரியாது. அப்ப முதல்ல வந்து அந்த மனதுக்கான பக்குவத்தை கொடுக்கணும். அது தன்னை வந்து ஃபர்ஸ்ட் அகங்காரத்தை நீக்கிக்கணும். அது ஈஸ்வரன் கிட்ட போய் தன்னை ஒப்படைக்கணும். அப்ப இதுக்கான சில முறைகளை இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டி அதை அனுபவத்துல நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து வித்யாரிணர் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, இப்ப ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அங்க வந்து மாணவர்கள் பலர் இருக்கிறாங்க, ஆசிரியர்களும் பல பேர் இருக்காங்க, அங்க பாடமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தேர்வு எல்லாம் நடக்குது. இப்போ இந்த அனைத்துக்கும் ஒரு தலைமை ஆசிரியர் அப்படி இல்லாம போயிட்டார்னா அந்த ஸ்கூல் வந்து நிர்வாக சீர்கேடுக்கு உட்படும். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் ஆசிரியர்கள் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அந்த ஆசிரியர்கள் எல்லாம் யார் யார் எந்த சப்ஜெக்ட் போகணும், பிசிக்ஸ் டீச்சர் வந்து பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்க போகணும், கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுக்க போகணும், அவர் எந்த கிளாஸ்ல போகணும், 12A-ஆ 12B-ஆ, இதெல்லாம் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒழுங்கு முறையை பண்ணி அதை அழகா கொடுத்துருப்பது யாருன்னா அந்த ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் தானே, தலைமை ஆசிரியர். அப்ப அந்த தலைமை ஆசிரியர் மட்டும் இல்லை அப்படின்னா டீச்சருக்குள்ள ப்ராப்ளம் வந்துடும். நான் போவேனா நீ போவியா, நீ போய்க்கோ நான் வரலம்பாங்க, இல்ல நான் போக மாட்டேன் நீ போன்ற இவங்க அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்ப நீயா நானாங்கிற அங்க ஈகோ கிளாஷ் ஆகும். மாணவர்களுக்கும் அவங்க நம்ம எதை படிக்கிறது, இன்னைக்கு எந்த டீச்சர் வருவாங்க அப்படின்னு குழப்பமாகும். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரு நியதி இல்லாம, சரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆள் இல்லாததுனால, நிர்வாகம் இல்லாததுனால கண்டபடி நடந்துடுது. அப்ப இங்க யோக சாஸ்திரம் அதை எப்படி புரிய வைக்குது? ஈஸ்வரன் தான் அந்த நிர்வாகத்தை பண்றான். அப்ப பிரபஞ்சத்தின் கர்ம நியதிகள் எல்லாம் தவறாமல் இயங்குவதற்கு யோகிகள் ஒரு பரம நியாமகரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று யோக சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இந்த இடத்த நம்ம இதை நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப சாதகனுக்கான இந்த இடத்துல ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து நமக்கான ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில வந்து மனசு வந்து ஒழுங்கில்லாம போகக்கூடாது. அப்படி மனசு வந்து தாறுமாறா அலைப்பாய்ந்து கொண்டிருந்தா வாழ்க்கையும் ஒழுங்கில்லாம போய் அலைப்பாயக்கூடிய நிலைக்கு வந்துடும். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு ஆசுலேஷன்லயே நம்ம லைஃப் போகும். எதுலையுமே ஒரு திருப்தி இருக்காது, எதுலையும் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்காது. அப்ப இதை வந்து நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி விவேகத்தால நெறிப்படுத்தணும். அந்த நெறிப்படுத்துவதற்கான மார்க்கத்தை நாம பிடிச்சிக்கணும். மகான்களுடைய உபதேசங்களை உள்வாங்கிக்கணும். விழிப்புணர்வோடு நாம இருக்கணும். அப்ப விழிப்புணர்வோட நம்ம ஒவ்வொன்றையும் கவனிச்சு அந்த நிகழ்வுலையே நம்ம பயணம் பண்ணும்போது தப்பு பண்ண மாட்டோம். எப்பயுமே நீங்க விழிப்புணர்வோடு ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்களேன், அந்த காரியம் வந்து செதறாது. அதுவே நீங்க வேற ஏதோ ஒரு யோசனையில அந்த காரியத்தை பண்ணுங்களேன், தப்பு பண்ணிடுவீங்க. அப்போ அந்தந்த நிகழ்வுலையே நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும், நீங்க எதிர்பார்த்த மாதிரி அழகா அமைஞ்சிடும். அப்ப இதுக்குதான் நம்ம வந்து இந்த மாதிரி மகான்களுடைய அறிவுரைகளையும் உபதேசங்களையும் நெறிமுறைகளையும் நம்ம நடைமுறைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாங்க. இல்லைன்னா நம்ம வாசனைகள் வந்து நம்மள தாறுமாறா இழுத்துக்கிட்டு போய் பல பக்கம் நம்மளை தள்ளி விட்டுடும். அப்போ சாதகன் தினமும் தன்னிடம் வந்து சுயவிச்சாரம் பண்ணிக்கணும். அது எப்படி சுயவிச்சாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய பழக்கங்களால் நடக்குதா அல்லது விழிப்புணர்வால் நடக்குதா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே சுயவிச்சாரம் பண்ணிக்கங்க. இந்த சாஸ்திரத்துல இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு க்ளூ இதை வந்து, அதாவது ஒரு தியான முறையில உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த விசார மார்க்கத்துல என்ன மாதிரி நீங்க உங்களுக்குள்ள முடிவெடுக்கணும்னா, இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயல் விளைவுகளும், நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயல் விளைவுகளும் என்னுடைய பழக்கத்தினால நடக்குதா இல்ல விழிப்புணர்வு இதை வழி நடத்துதா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுக்கே புரியும், நீங்க வந்து உண்மையிலேயே நான் பழக்க தோஷத்தை தான் இதை செய்யறேன், விழிப்புணர்வுல செய்யல அப்படின்னு தெரியும். இல்ல நான் வந்து இப்போ மாறிட்டேன், இப்ப நான் வந்து பழக்க தோஷம் செய்யறது இல்லை, ஒவ்வொரு காரியமும் அந்த விழிப்புணர்வோடு செய்யறேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த காரியம் பர்ஃபெக்டா நடக்கும். அதுல எந்த தப்பு வராது, அது அழகா நிகழ்வுலயே கொண்டு போகும். அந்த நிகழ்வுல நீங்க செய்யக்கூடிய காரியத்துல கர்மாவும் கிடையாது. ஏன்னா நீங்க அந்த நிகழ்வுலயே பண்ண பண்ண அது ஈஸ்வர நிகழ்வான் மாறிடும். அங்க நான் செய்கிறேங்கிற அபிமானம் இருக்காது, அதுல வந்து பந்தம் இல்லை பற்று இல்லை. அப்போ அது வந்து கர்ம யோகமா மாறிடுது, அதனால அங்க கர்மாவும் இருக்காது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக். இப்படிதான் நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்ப இங்க யோக தரிசனம் ஈஸ்வரனை புருஷ விசேஷன் என்பதால் ஞாமகர் என்றும் ஏற்றுக்கொள்கிறது. ஈஸ்வரன் இல்லை என்றால் இந்த கர்மநியதி, பந்தம், மோட்சம் ஆகியவற்றின் ஒழுங்கு சீர்குலையும் என்றும் சொல்கிறது. அத்வைதம் இந்த நிலையை வியாபகாரிக சத்தியத்திலே ஏற்றுக்கொள்கிறது. அதே சமயம் அதுவே இறுதி சத்தியம் அல்ல, அதற்கு அப்பால்பட்ட பாரமார்த்திக சத்தியத்திலே பிரம்மத்தை நாம் உணர வேண்டும். அப்ப இந்த ஸ்லோகம் அத்வைதம் மறுப்பதற்கல்ல, மாறாக யோக தரிசனத்தின் தர்க்கத்தை நியாயமாக எடுத்திருக்கும் ஒரு விளக்கமாகும் என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இதுதான் வந்து இந்த 106வது ஸ்லோகம். இப்ப நம்ம 106வது ஸ்லோகத்தோட நிறுத்துவோம், ஏன்னா டைம் 8:30 ஆகி போச்சு இல்லையா. அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கங்க, புருஷன் விசேஷ புருஷன் அப்படிங்கிறவன் ஈஸ்வரன். இப்போ நமக்கு வந்து இந்த கர்மா வாசனை எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம அல்லல் படுறோம். இப்போ நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தால் விழிச்சுக்கிட்டு இங்கே நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு எப்போ நீங்கள் உங்கள் தனித்துவ அடையாளத்தை விட்டுறீங்களோ, இனிமேல் உங்கள் வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்வான். அப்போ அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வராது? கர்மா வராது. இதை நான் செய்கிறேங்கிற அபிமானம் வந்தால் தான் உங்களுக்கு கர்மா. இந்த வாழ்க்கை என்னது கிடையாது, ஈஸ்வரன் செய்கிறான்னு ஈஸ்வரன்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் நடக்கும். என்ன நடக்கும்னா, இப்போ பிராரப்தப்படி நீங்கள் வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஈஸ்வரன் வந்து அந்த பிராரப்தத்தில் உங்களுக்கு சரியான ஆகாமியத்தை காட்டி கொடுப்பான். அதாவது நீங்கள் ஈஸ்வரன் நிகழ்வுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஆகாமிய கர்மா என்பது நீங்கள் செய்கிற செயல் விளைவுகள். இந்த பிறவியில் நீங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு சுய அறிவு, உங்களுக்கு ஒரு ஃப்ரீவில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ரீவில் வந்து ஈஸ்வரத்தன்மைக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு வந்து நீ இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமேன்ட்டு உள்ளேருந்து ஒரு உணர்வு சொல்லி கொடுக்கும். அதை நீங்கள் செய்யும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும், அது மிராக்கலாக இருக்கும். இதெல்லாம் ஞானிகளுடைய அனுபவ உண்மை. நிறைய நடக்கும், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் அருமையான மிராக்கள் நடக்கும். அது ஈஸ்வர நிகழ்வுக்குள்ளே போனால் மட்டும்தான் நடக்கும். நான் வாழ்கிறேன்னு நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது. அதெல்லாம் நிறைய பேருடைய அனுபவ உண்மைகளை நம்ம பகிரலாம். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவம் உண்மை இருக்குது. நான் அந்த பொள்ளாச்சியில் ஃபார்ம் ஜாபுக்கெல்லாம் போனதே அப்படித்தான், ஈஸ்வரன் நிகழ்வில் தான் போனேன். நான் எங்கே செஞ்சேன், எதுவுமே நான் செய்யலை, அதுவே என்னை அழகாக கொண்டு போச்சு. நான் அப்படி தான் முடிவு எடுத்தேன், நீ வாழ என்னுடைய வாழ்க்கையை, நான் வாழல, இனிமேல் நீ தான் வாழணும் அப்படின்னு சொன்னதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றங்கள் நடந்தது. அது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அதுக்கான ஒரு முதல் பயிற்சி தான் இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிற அந்தர்யாமி உபாசனம். அதாவது ஈஸ்வரனே எல்லாமா இருந்து இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கான், அவனுக்கான கருவி தான் இந்த உடலும் மனசுங்கன்னு உங்களை முழுமையாக அவனிடத்துல ஒப்படைச்சிட்டு நிகழ்வில் பயணம் பண்ணுங்க. விழிப்புணர்வோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கிறத அனுபவத்தில் பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் 107வது ஸ்லோகம் பார்ப்போம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.